நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவா, அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமணி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லும் குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவார், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர், மயூரன் குதம்ப போயூர் கோராக்கர், மயூரன் குதம்பை, திருவண்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருளம் உயவே, ஓம் கிரியா பபஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் முழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிப்பதுக்குரிய சத்சங்கமாகவோ அல்லது வரும்பு கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அதே பாணியில் இன்று 2 அன்பர்கள் கேள்வி அனுப்பியிருக்கின்றார்கள். 2 கேள்வி இன்னும் 2 அன்பர்கள் கருத்து பகிர்வு செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை எடுத்து பார்ப்போம். முதலாவதாக வந்து வரும் கேள்வி எல்லாம் சிறிய சிறிய கேள்விகள்தான். ஐயா, நாங்கள் பாபாஜியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கிரியா யோகத்தில் எங்களுடைய சாதனை மூலம். இதன் உச்ச நிலையை நாங்கள் அடைந்து கொண்டு போகும் போது நாங்கள் பாபாஜியை நோக்கி செல்கின்றோமா அல்லது பாபாஜி எங்களை நோக்கி வருவாரா என்பது என்னுடைய கேள்வி. அதற்கு உரிய பதில், சைவ சித்தாந்தத்தையே அடிப்படையாக வத்து பார்த்து கொள்ளுவோம். அதே நேரம் எங்களுடைய குருமார்கள் சொன்னதையும் ஞாபகப்படுத்துவோம். நாங்கள் இறைவனை நோக்கி எவ்வளவு தூரமும் செல்லலாம், அதுதான் முறை. ஆனால் எங்களால் இறைவனை பற்ற முடியாது. ஆனால் இறுதியில் இறைவன்தான் எங்களை பற்றுவான், அந்த பதிஞானத்தையும் தருவான் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அப்படியென்றால் இங்கு ஒரு கேள்வி வருகின்றது. நாங்கள் அவனை நோக்கி செல்ல தேவையில்லை தானே, அவன்தான் பற்றுவான் என்றால் ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு உடலில் அவன் பற்றுவான் தானே என்பது ஒரு கேள்வியாக வரலாம். அங்கு சிறிது கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய முயற்சி தேவை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த முயற்சி என்னத்திற்கு தேவை என்று சிறிது விரிவாக பார்த்தால், நாங்கள் இறையை நாடி செல்லத்தான் வேண்டும். அதற்குரிய எல்லா விடயங்களையும் நாங்கள் செய்தாக வேண்டும். அதன் மூலம் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்றால் அனுபவம். அந்த அனுபவத்தை தான் நாங்கள் அறிவு என்று சொல்கின்றோம். அந்த அறிவு கிடைக்க 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 கிடைக்கத்தான் நாங்கள் அந்த ஆணவ புடியில் இருந்து தளருவோம். அந்த தளர்ச்சியில் ஏற்படுவதுதான் இருவினை ஒப்பு, மலப்பரிபாகம், சத்தினி பாதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த நிலையை கடக்கும் போதுதான் அந்த இறைவன் எங்களை நோக்கி வருவான் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. இது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய கிரியா யோகத்தில் கூட பாபாஜியுடன் நோக்க வேண்டும். எங்களுடைய குருமார்கள் சொல்லி இருக்கின்றார்கள், சத்சங்கத்தில் நாங்கள் பாபாஜியை நோக்கி 4 அடிகள் எடுத்து வைத்தால் அவர் எங்களை நோக்கி 8 அடிகள் எடுத்து வைப்பார் என்று. ஆனால் அவர் முழுமையாக எங்களை ஆட்கொள்ள மாட்டார். எந்த நேரம் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் சாதனையிலும் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டியது முயற்சி எடுத்து 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 மிகவும் முக்கியமான விடயம் ஒன்று. நாங்கள் அதன் வழி போகும்போதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடியே கிரியா யோகா சாதகர்களுக்கும் கிரியா யோகத்தில் அனுபவம் கிடைக்கின்றன. அந்த அனுபவங்கள் சாதனைகள் மூலமும் எங்களுடைய வாழ்க்கை மூலமும் கிடைத்து 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 கொண்டிருக்கும் போது நாங்கள் பாபாஜியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போல அந்த நிலையில் நாங்கள் முதிர்ச்சி அடையும் போது, ஆன்ம பக்குவம் அடையும் போது, அந்த நிலையில் பாபாஜி எங்களை ஆட்கொள்ளுவார். கிரியா யோகத்தில் குருமார்கள் சொன்னது பிரகாரம் ஆகவே அந்த ஆட்கொள்ளுதல் நடக்கும். எப்போது நடக்கும்? எங்களுடைய அனுபவம் முற்றிக்கொண்டு வரும்போது. ஆனால் ஒரு விடயம் மாத்திரம் இந்த பாதையில் செல்லும் போது அந்த இறுதி நிலை கிடைக்க முதல் கிடைக்கும் என்பது மிகவும் உறுதி. அது என்னவென்றால், சூட்சுமத்தில் அவர் எங்களை அணுகுவதை நாங்கள் உணரத் தொடங்கி விடுவோம். சூட்சுமத்தில் பாபாஜி எங்களை அணுகுவார். அது எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் நின்று கொண்டு மேலே போகும் போதுதான் அதை உணரும் வல்லமை எங்களுக்கு கிடைக்குமே தவிர, அல்லாவிட்டால் அது கூட நேரத்திற்கு கிடைக்காது. ஆகவே குருமார்களின் அணுகுதல் 2 வகையிலும் நடைபெறும். சிலருக்கு பாபாஜி சொல்கின்றார் தான் காட்சி கொடுத்தேன் என்று நடந்திருக்கின்றது. சிலருக்கு சூட்சுமத்தில் தான் அவர் அணுகுகின்றார். ஆகவே இந்த 2 வழியாலும் குருமார்கள் எங்களை அணுகுவார்கள். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில், நாங்கள் பாபாஜியை நோக்கி எங்களுடைய சாதனை பயிற்சி மூலம், எங்களுடைய முயற்சி மூலம், எங்களுடைய வாழ்க்கையை நன்னெறிப்படுத்துவது மூலம் குருவை நோக்கி செல்ல வேண்டும். அவரும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரை நாங்கள் பெற்ற முடியாது, அவர்தான் எங்களை பெற்றலாம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படையை வைத்து எங்களுடைய கிரியா யோகத்திலும் நாங்கள் உணர வேண்டும். ஆகவே உங்களுடைய அன்பர் உங்களுடைய கேள்விக்கு இந்த பதில் தரப்படுகின்றது என்று சத்சங்கத்தில். அடுத்த கேள்வி கேட்டிருக்கின்றார், அதை அன்பர்தான், இதை வேறொரு அன்பரும் முதல் கேட்டிருந்தார். ஐயா, என்னிடம் பொருள் இருக்கின்றது, கல்வி அறிவு இருக்கின்றது, அந்தஸ்து இருக்கின்றது, பதவி இருக்கின்றது. அது முதல் இருந்தது ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் இந்த கிரியா யோகத்தில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தையும் அறிகின்றேன். அதை அறிந்ததிலிருந்து சிறிது சிறிதாக பாபாஜியின் 4 தங்க விதிகளில் தவழ்ந்து கொண்டு செல்கின்றேன். சில வருடங்களாக அன்பு, தொண்டு, பக்தி, அதன் மூலம் சரணாகதி அடைய வேண்டும் என்ற வழியை நோக்குகின்றேன். ஆனால் ஒரு சில வருடங்கள் அதன் வழியிலும் என்னுடைய பொருள் உலகத்தில் நான் மேன்மை நிலையில் இருந்து கொண்டு இருந்தாலும் என்னுடைய அருள் சார்ந்த விடயங்களையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் ஒரு சில வருடங்கள் தான் இந்த சைவ சித்தாந்தம் கிடைத்த பின்தான் அதை நான் செய்ய தொடங்கினேன். ஆனால் என்னுடைய உணர்வு நிலைக்கு பாபாஜி தென்படவில்லை. ஆனால் என்னுடைய மனதில் நான் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் உலகிலும் இருந்து கொண்டு பாபாஜியின் அன்பு தொண்டில் பக்தியிலும் இருக்கின்றேன் என்று. ஆனால் அதற்குரிய ரிசல்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதற்குரிய பயனை நான் இன்னும் பெறுவதாக சூட்சுமத்திலோ தூலத்திலோ தெரியவில்லை என்கின்றார். நிச்சயமாக இதற்கும் சைவ சித்தாந்தத்தை கொண்டு வருவோம். இங்கு எங்கென்றாலும் நாங்கள் ஒரு பயனை பெற வேண்டுமென்றால் குருவிடம் இருந்தாலும் சரி, இறைவனிடம் இருந்தாலும் சரி, நாங்கள் பொருள் உலகத்தில் இருந்தாலும் சரி, காடுகளில் அலைந்தாலும் சரி, மலைகளில் அலைந்தாலும் சரி, சாதனை செய்தாலும் சரி, அல்லது விரதங்கள் அனுஷ்டானங்கள் இருந்தாலும் சரி, இறை பணி குரு பணி நிற்கும் வரைக்கும் எங்களுக்கு இதனுடைய பலன்கள் உணர்வு நிலைக்கு வருவது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் உணர்வு நிலைக்கு வருவது போல் இருக்கும், அது மனம் சார்ந்ததாக இருக்கும் என்று என்னுடைய நண்பர் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். அது உண்மை. மனம் சார்ந்த நிலையில் எங்களுக்கு எல்லாம் கிடைப்பது போல் தெரியும், எல்லாவற்றையும் நடக்கின்றது போல் தெரியும். ஆனால் அது உயிர் சார்ந்ததாக இருக்க முடியாது. அப்படி இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் இறைப்பணி குருபணி நிற்க வேண்டும் என்று, இறைப்பணி நிற்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதே போல் எங்களுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் குருபணி நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் போதுதான் எங்களால் அதை எட்ட முடியும். அப்போதுதான் அந்த உணர்வு நிலை வரும் என்பரே. ஆகவே எவ்வளவு பொருள் இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் காடுகளில் அலைந்து மலைகளில் அலைந்து, அல்லது நீங்கள் இப்படியான சாக்ரிஃபிகேஷன் என்று சொல்லுவோம், உங்களை வருத்தி உணவுகளை சாப்பாடுவதை குறைத்து அப்படியான பல விடயங்களை செய்தாலும் உங்களுடைய இரண்டு நிலையிலும் இறைப்பணி குருபணி நிற்க முயல வேண்டும். அதுதான் உங்களுக்கு அந்த உணர்வு நிலையை தரும். அதுதான் உங்களுடைய ஆணவ மலத்தை சிறிது சிறிதாக வெல்லும். ஆகவே செய்வதெல்லாம் இறைவன், செய்வதெல்லாம் பாபாஜி என்று சொல்லுக்கு சொல் முக்கரணங்களாலும் நாங்கள் அதை செய்ய தொடங்கினோம் என்றால்தான் அந்த உணர்வு நிலையை நாங்கள் பெறலாம் என்பரே. அதை விட்டுவிட்டு பொருளையும் வைத்து கொண்டு, அந்தஸ்தையும் வைத்து கொண்டு, பதவியையும் வைத்து கொண்டு, புகழையும் வைத்து கொண்டு, அதன் மூலம் ஈட்டும் பணத்தின் மூலம், அல்லது உடல் மூலம் நீங்கள் எங்களுடைய தொண்டு அன்பில் வழி நின்றால் கூட அது கூட போதாது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. கையை உயர்த்திவிட வேண்டும். அவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை சிறிது சிறிதாக கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும். அந்த நிலைக்கு வரும்போது அந்த உணர்வு நிலை தானாகவே வரத் துவங்கும். அதுக்காக அந்த நிலையின் இறுதிக்கு போனால்தான் அதை உணரலாம் என்பதல்ல, அதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது உணர்வு நிலைகள் வர துவங்கும் என்பது மிகவும் உறுதியான விடயம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சைவ சித்தாந்தத்திலிருந்து இறைப்பணியை பற்றி சொல்லும் போது சொல்கின்றார். எங்களுடைய யோகி ராமையா அவர்கள் குருமார்கள் பாபாஜியை எவ்வாறு நாங்கள் அணுகலாம் என்பதை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் கேட்ட இரண்டாவது கேள்விக்குரிய பதிலை அப்படியே வைத்துக் கொள்வோம். அடுத்த என்பருடைய கேள்வி, உலகில் பல அனர்த்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஐயா. அது எதுவாகவும் இருக்கலாம், போர் சூழல், பட்டினி, இயற்கை அழிவுகள், சுனாமி, எங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றது. அதை சைவ சித்தாந்தம் வகுத்து தந்திருக்கின்றது. அது நாங்கள் செய்த பிராப்த வினை மூலம் இங்கு இந்த உடலுக்குள் பூந்தபடியால் அந்த வினையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவிக்கும் போது துன்பம் வருகின்றது கூடுதலாக இன்பத்தை விட. அது எங்களுடைய வினை கணக்கென்று ஒத்துக்கொள்ளுகின்றேன் ஐயா. ஆனால் இந்த உலகியலில் நடக்கும் அனர்த்தங்களாலும் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். அப்ப இந்த உலகியலில் நடக்கும் அனர்த்தங்கள் எதனால் நடைபெறுகின்றது, அது யாருடைய வினைக்கணக்கு என்பது இந்த அம்மாவின் கேள்வி. அருமையான ஒரு கேள்வி. அந்த கேள்வி வந்த பின் தான் நானும் அதை அந்த கேள்வி முதத்திரமாக கேட்கப்பட்டதால் அதை சிந்தித்தேன் இன்று காலை. ஆகவே நிச்சயமாக ஒரு தனிப்பட்டவருடைய வினைக்கணக்கால் உலகத்தில் இயற்கையில் அப்படியான பாரிய அழிவுகள் வராது. ஆகவே அப்படியான அழிவுகள் ஏன் வருகின்றதென்று அந்த அம்மாவினுடைய கேள்வி சைவ சித்தாந்தத்தை வைத்து பார்க்கும் போது அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் உண்டு, அது முதலாவது விதி. ஆகவே இந்த பிண்டத்தில் நடக்கும் மாறுதல்கள் வினைக்கேற்றபடி நடக்கின்றது என்று நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் இந்த அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்திலும் வந்து சிறு பகுதியாக பல பிண்டங்களாக இந்த அண்டத்துக்குள் உண்டு. ஆகவே இந்த பிண்டங்களால் அந்த அண்டங்களுக்கும் அந்த வினைகள் உண்டு, அது இயற்கைதான். ஆனால் அதை பாவிப்பவர்கள் யார்? இறைவன் தனு கரண புவன போகங்களால் இவற்றை இயக்குகின்றான். மாயையிலிருந்து இந்த உலகமும் மாயை, உலக பொருட்களும் மாயை, எங்களுடைய உடலும் மாயை, உடல் கருவிகளும் மாயை, எல்லாம் இயங்குகின்றது. ஆகவே இந்த இயக்கத்தில் ஒரு பொதுவான விடய அழிவாக இருக்கலாம், போராக இருக்கலாம் நடைபெற்றால் அந்த சூழலில் இருக்கும் ஆத்மாக்கள் அதனால் துன்பப்படுகின்றன, அது உண்மைதான். ஆனால் இறைவன் இந்த கூட்டை எங்களுக்கு தரும்போது இந்த உலகத்தில் எந்த நாட்டில் எந்த கிராமத்தில் எந்த வீட்டில் நாங்கள் வாழப்போகின்றோம் என்று அவன்தான் எங்களை ஊத்துகின்றான். ஆகவே சுருங்கச் சொல்ல போனால் எங்களுடைய பிராப்த வினை கணக்கில் எங்களுடைய பிராப்த வினையை அனுபவிப்பதற்கு அப்படியான போர் நடக்கும் சூழல்களில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லோரும் அதன் மூலமும் கூட அந்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனின் கணக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், நாங்கள் ஒரு ஏர்பிளைனில் பறக்கின்றோம், 300 பேர். இடக்கிடை பிளேன் கிராஷ் ஆகின்றது, அந்த 300 பேரும் இறக்கின்றோம். ஒரு கேள்வி எழுகின்றது, இந்த 300 பேருக்கும் பிராப்த வினையில் இன்று இந்த 300 உயிர்களும் ஒரே நாளில் போகும் என்றிருக்குமா என்று ஒரு கேள்வியை போட்டால் நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த 300 ஆன்மாக்களும் ஒரு 15 நகரங்களில் இருந்து அந்த பிளேனுக்குள் இருந்திருக்கலாம், வெவ்வேறு நாடுகளில் இருந்து. இருப்பினும் வினைக்கணக்கு என்று ஒன்று உண்டு, அப்படி நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயற்கையில் ஏற்படும் சீற்றம் எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடி அந்த இடத்தில் எங்களை பிறக்க வைக்கின்றார் இறைவன். அந்த வினைகள் வரும்போது, அந்த சீற்றங்கள் வரும்போது அதை அனுபவிக்க பண்ணுகின்றார். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், சிலர் வேறு நாடுகளில் வசித்தாலும் அந்த நேரம் அந்த நாட்டில் போய் அகப்பட்டுக் கொள்கின்றார்கள், அவர்களுக்கும் அந்த துன்பம் வருகின்றது. ஆகவே ஒட்ட மொத்தமாக பார்க்க போனால் வினை காரணமாகத்தான் இவை நடைபெறுகின்றன. அது மொத்த வினையாக பலருடைய வினைகளாக இருந்தும் நடைபெறலாம், தனிப்பட்டவருடைய வினையாக இருந்தும் நடைபெறலாம். ஆகவே இயற்கை எப்பவும் சாந்தமானது, எங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது. அதை மாசுபடுத்துபவர்கள் நாங்கள் தான். அந்த மாசுபடுத்திருப்பவர்கள் அல்லது அதை அழிக்க யோசிப்பவர்கள் அல்லது அதன் மூலம் பல விடயங்களை பிழையான முறையில் செய்ய முற்படுபவர்கள் அந்த ஆன்ம தொகுதிக்குள் இருப்பவர்கள் எல்லோரும் அதனுடைய சீற்றத்தில் ஒரு பங்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வினைக்கணக்காகத்தான் அமையுமே தவிர, இறைவன் சொல்லி இருக்கின்றார் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்கின்றார், ஒருவருடைய வினையை மற்றவர் அனுபவிக்க முடியாது, அது வினையின் முதலாவது ரூல் என்று சொல்லுவோம், முதலாவது முறை. அவரவர் வினையை அவரவர் தான் அனுபவிக்கலாம் என்பது என்றபடியால் அது மொத்த வினையாக கூட்டு வினையாக அந்த இடத்தில் ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தும் என்பது அடியேனின் ஆழ்ந்த கருத்து. அதுக்கடுத்தது இன்னொரு கேள்வியும் போட்டிருந்தார், அது என்ன? பசு புண்ணியம் பதி புண்ணியம் என்று போட்டிருந்தார். இதை பற்றி பல முறை சொல்லியிருக்கின்றீர்கள் ஐயா, பசு புண்ணியம் செய்கின்றோம், அது பதி புண்ணியம் ஆகும் வரை அதனால் எங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒருவிதமான பயணம் கிடைக்கப் போவதில்லை என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விடயமாய்யா என்று இந்த அன்பர் கேட்கின்றார். இந்த பசு புண்ணியம் பதி புண்ணியம் என்பது இலகுவாக புரிய வேண்டுமென்றால், இந்த பசு புண்ணியம் என்பது ஒரு ஆன்மா செய்யும் தொண்டை பொறுத்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது கூடுதலாக இந்த பசு புண்ணியங்கள் எல்லாம் பொருள் சார்ந்ததாக இருக்கும். அது மாத்திரமல்ல, பொருளுக்கு மேலாக நான் எனது சார்ந்ததுதான் பசு புண்ணியம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. நாங்கள் செய்கின்றோம் நல்லதைத்தான் செய்கின்றோம் இல்லை என்பதல்ல, ஆனால் அங்கு நானும் எனதும் பின்னப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் செய்யும் புண்ணியங்கள் பசு புண்ணியங்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பதி புண்ணியம் என்றால் எல்லா கண்டிஷன் என்று சொல்லுவோம், எல்லா நிலைகளும் ஒன்றுதான். பசு புண்ணியம் போல்தான் பதி புண்ணியம் தொடங்குகின்றது. ஆனால் அங்கு இருக்கும் பெரிய வித்தியாசம் என்னவென்றால், நான் எனது இல்லை, இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான், குருதான் எல்லாவற்றையும் செய்கின்றார் என்ற நிலையில் முழுமையாக நின்று செய்தல்தான் பதி புண்ணியம். ஆகவே நாங்கள் செய்யும் தொண்டுகள், அன்பு, பக்தி எல்லாவற்றையும் நீங்களே எடை போட்டு கொள்ளுங்கள். இது என்னுடைய மனம் சார்ந்திருக்கின்றதா, பொருள் சார்ந்திருக்கின்றதா? பொருள் சாரலாம், இரண்டு விடயத்திலும் பொருள் சாரலாம், பதி புண்ணியத்திலும் பசு புண்ணியத்திலும். ஆனால் செய்பவன் நான் அல்ல, எனதல்ல என்பது மிகவும் முக்கியமான விடயம். அந்த நிலையை எட்டி பிடிப்பது கடினம். இருப்பினும் அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது சிறிது சிறிதாக பசு புண்ணியம் பதி புண்ணியமாகும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பேராசிரியர் அதை பற்றி விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே நாங்கள் பசு புண்ணியத்தில் தொடங்கினால்தான் அது பதி புண்ணியமாகுமே தவிர, ஒரு புண்ணியமும் செய்யாமல் இருந்து கொண்டு எப்படி பதி புண்ணியம் போகலாம் என்று பார்த்து கொண்டிருந்தால் இலவு காத்த கிளிகள் போல பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான் என்பது கருத்து. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓங்கிரியம் பாபாஜி. அடுத்ததாக இரண்டு கருத்து பதிவுகள் வந்திருக்கின்றது. இது எங்களுடைய மண்டல சாதனையை வைத்து வந்திருக்கின்றது. அதில் முதலாவது கேள்வி ஒரு அன்பர் கேட்கின்றார், இந்த திருவம்பாவை மற்றது சிதம்பர கோவிலில் கொடியேற்றம் நடந்தது என்று கார்த்திகேயா சொன்னார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல், அதை பற்றிய சிறு விளக்கம் கேட்கின்றார். இந்த மண்டல சாதனையில் இந்த 10 நாட்கள் உற்சவமும் நடைபெறுகின்றது சிதம்பர மையத்தில் என்று பேசியிருக்கின்றீர்கள். அது எதை எதை சார்ந்து நடைபெறுகின்றது என்பது இந்த நண்பருடைய கேள்வி. எனக்கு அதை பற்றி பல விடயங்கள் தெரியாவிட்டாலும் தெரிந்ததை இங்கு கொடுக்கின்றேன். பின்னர் கார்த்திகேயா அதற்குரிய விளக்கம் இருந்தால் மேலதிகமாக கொடுக்கலாம். அதாவது இந்த திருவம்பாவை என்று சொல்லும் 10 நாட்கள் உலா மணிவாசகருடைய திருவம்பாவை நிகழ்வு அங்கு மையத்தில் நடைபெறுகின்றது. அந்த 10 நாட்களும் உற்சவ நாட்களாக சிதம்பர மையத்தில் கொண்டாடப்படுகின்றது. கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆருத்ரா தரிசனம் வரையும் அது நடைபெறும். அது முடிந்த அடுத்த நாள் பௌர்ணமி நாளாகவும் அமையும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த திருவம்பாவை என்பது மிகவும் முக்கியமானது. ஆன்மீக மாதத்தில் முக்கிய நிகழ்வாக நடைபெறுகின்றது. ஏனென்றால் ஞானத்தின் ஞானமாக விளங்கிய அருளாளர் மாணிக்கவாசகர் வைத்துத்தான் முன்வைத்துத்தான் அதை செய்கின்றார்கள் இறைவனுக்கு. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக அந்த 10 நாட்களில் முதலாவது நாள் தான் கொடியேறுகின்றது சிதம்பரத்தில். இறுதி நாள் அருத்ரா தரிசனம் நடைபெறுகின்றது. இந்த 10 நாட்களும் திருவம்பாவை நாளாக ஆன்மீகத்தில் கணிக்கப்பட்டு அதன் வழி உலகம் முழுத்தலிலும் இது கோவில்களில் வீடுகளில் நடைபெற்று வருகின்றது. அந்த நேரத்தில் தான் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லி நாங்கள் கடவுளை எங்களுடைய இல்லத்துக்கு இல்லத்தை சுத்தப்படுத்தி அவரை அழைக்கின்றோம். அவர் எங்களுக்குள் இருந்தாலும் அவருடைய இயக்கத்தை அழைக்கின்றோம் என்பது பொருள் என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே உங்களுடைய கேள்விக்குரிய பதில் அதை வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேலாக ஏதும் பதில் இருந்தால் கார்த்திகேயனையா அவர்கள் இறுதியில் சொல்வார்கள். அடுத்ததாக அடுத்த அன்பருடைய கருத்து பகிர்வு. சாதனையும் எங்களுடைய அகசிய ஞானமும் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது ஐயா. இன்னும் தொடர்ந்து முயற்சியாக 20வது நாள் நான் 2 மணி நேர மண்டல சாதனை செய்கின்றேன். நான் என்ற ஆணவத்திற்காக இங்கு சொல்லவில்லை. இதனுடைய என்னுடைய கருத்து பகிர்வு மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது விரும்புகின்றேன். பாபாஜியும் சொல்லி இருக்கின்றார், ஒரு சாதகரையாவது நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று. ஆகவே நான் அந்த வழியில் நிற்கும் போது அந்த தகவலை நான் கொடுப்பதற்கு தகுதியானவன் என்று நினைக்கின்றேன். ஆகவே என்னுடைய 2 மணி நேர சாதனை சென்று கொண்டிருக்கின்றது. 20வது நாளை எட்டிவிட்டது. மிகவும் அருமையாக செல்கின்றது. பல அனுபவங்கள் என்னுடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடி கிடைக்கின்றன. ஆகவே எல்லா சாதகர்களும் என்னுடைய செய்தியை எடுத்து கொள்ளுங்கள். உங்களை ஊக்கப்படுத்த முடியுமானால் இந்த செய்திக்கு நான் நன்றி சொல்கின்றேன் என்று கருத்து பதிவு வெளியிட்டிருக்கின்றார். மிகவும் அருமை என்பரே. அப்படித்தான் ஒவ்வொருவரும் தாங்கள் அதை செய்து கொண்டு அந்த அனுபவத்தில் பேசும் போது அதற்கு வலிமை கூட என்று எங்களுடைய குருமார்கள் எப்பவும் சொல்வார்கள். ஆகவே உங்களுடைய செய்தி வரவேற்கத்தக்கது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். இப்போது இரவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள், கார்த்திகேயனையா இருக்கின்றீர்கள். இரவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
இன்றைய சத்சங்கம் பழமை போன சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதிலளிக்கூடியதாக அமைந்தது. அதில் இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்கும் சுருக்கமான விளக்கமான பதில்கள் கிடைத்தது. அதை மிகவும் சுருக்கமாக முற்றல் செய்வோமானால், அதில் முதலாவது அன்பரின் கேள்விக்கு பதிலாக அனுபவ முதலின் போதுதான் நாம் அதை உணரலாம் என்பது பதிலாக விளக்கப்பட்டது. அதன் மூலம் அதன் கருத்தை உணரக்கூடியதாக இருந்தது. அடுத்து இரண்டாவது நம்ம மனதை பற்றிய கேள்விக்கும், ஒரு பணி இறைபணியில் நிற்கும் போதுதான் ஆணவ மனத்தை சிறு சிறிதாக வெல்லலாம் என்பதும் கூறப்பட்டது. அது மாத்திரமில்லை, நாங்கள் அகத்திய பாடல் படிக்கும் போது கூட எனது மனத்தில் ஒரு கருத்து படித்தது ஞாபகம் வந்தது. யோக நிலை கை கூடினால் ஆணவ மனம் முற்றாக நீங்கும் என்று. எனவே அந்த குருபணி இறைபணியில் நிற்கும் போது ஆணவ மனத்தை சிறு சிறிதாக வெல்லலாம் என்று பதில் கிடைத்தாலும், யோக நிலை கை கூடினால் முற்றாக அதிலிருந்து நிற்கலாம் என்ற கருத்தை கொஞ்சம் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து மூன்றாவது கேள்வி வினை கணக்கை பற்றியது. அதற்கும் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருப்பது என்ற கருத்துடன் கர்ம விதியின் முதலாவது விதியும் கூறப்பட்டது. அவரவர் செய்த வினைகளை அவர்களே அனுபவிக்க வேண்டும். அத்துடன் இயற்கையில் ஏற்றும் சீற்றம் காரணமாக நடைபெறுகிறது என்ற கருத்தும் கூறப்பட்டது, உள்வாங்கினோம். அடுத்ததாக பசு புண்ணியம் பதி புண்ணியத்தை பற்றிய இதற்கும் விளக்கங்கள் தரப்பட்டது. பசு புண்ணியத்தை செய்துதான் பதி புண்ணியத்திற்கு செல்ல வேண்டும் என்றும், பதி புண்ணியத்தினால் எல்லாம் இறைவன் தான் செய்கின்றான் என்பதை உணரலாம் என்ற கருத்தும் கூறப்பட்டது. அடுத்து இறுதியாக மண்டல சாதனை சிதம்பர கோவில் திருவிழா திரும்பவுடன் ஒப்பிட்டு கூறியப்பட்ட கருத்துக்களையும் உள்வாங்கினோம். ாக சாதனையும் அகத்தியர் பாடல் பற்றி கூறப்பட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே நாங்கள் இவற்றை மீண்டும் மீண்டும் கேட்டு அதன் பலனை அடைவோம். நன்றி. ஓம் பிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி ரவினையா, முடிந்தளவு அதை சுருக்கி சொல்லியிருக்கின்றீர்கள். மீண்டும் எல்லோரும் சத்சங்கத்தை கேட்டு அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓங்கிரிய பாபாஜி. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாகி நமோ.
ஓம் கிரிய பாபாகி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இதே சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜி கருணையால் மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில சைவ சித்தாந்தத்திலிருந்தும் கிரியா யோகத்திலிருந்தும் பல அறியப்படும் கருத்துக்களை நம்ம உள்வாங்கிறதுக்கு சத்சங்கம் மூலியமா பாபாஜி நமக்கு கருணை கூறியிருக்கார். ரொம்ப அருமையான முறையில இந்த சத்சங்கம் கருத்து நல்லா இருந்துச்சு, கேள்வியும் அருமையா இருந்துச்சு. இந்த முறையில நல்ல சிறப்பான முறையில அவர்கள் சிறப்பாக அடுத்தபடி அந்த சிதம்பரத்துல நடக்கிற நடராஜா பத்து நாள் திருவிழா என்றது ரொம்ப தமிழ்நாட்டிலே ரொம்ப சிறப்பு. பல ஆலயங்கள் இருந்தாலும் கோயில்னா சிதம்பரம் தான், வைஷ்ணவர் கோயில்னா ஸ்ரீரங்கம். ஒரு வரலாறே வச்சிருக்காங்க கோயில் புராணத்தை. கோயில்னா சிதம்பரம் தான், அந்த ஆறு கால பூஜையை சரியான முறையில செய்யறது. அதே மாதிரி ஆறு காலம் நமக்கு அன்ன அபிஷேகம்ன்றது எந்த கோயிலையும் ஆறு கால அபிஷேகம் அன்ன அபிஷேகம்ன்றது வேற எந்த ஆலயங்கள்லயும் நான் பல ஆலயங்களை போயிருக்கேன், பல ஆலயங்களில் சில விஷயங்களை போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு அது இறைவனே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்திருக்காரு. இப்ப இல்ல ஆதி காலத்திலேயே பல ஆண்டு காலம் அந்த நிலை வழியில சிறப்பா அந்த வகையில நமக்கு பாபாஜி தனது சார்பா அந்த தொண்டு செய்யற ஒரு வாய்ப்பை நமக்கு பாபாஜி கொடுத்த நாம பெற முடியாது. அது ஒரு பெரிய விஷயம், அது அனுபவப்பட்டவங்க தான் தெரியும். இது பணத்தாலேயோ பொருளாலேயோ இல்ல புகழாலேயோ அதனால அது வந்து நமக்கு அப்படி கை கூடாது. அப்படி கை கூடுனா அது ஆணவத்துல வந்து முடிஞ்சிடும். அதனால இறைவன் நம்மள ரொம்ப பக்குவமா அந்த தொண்டை செய்ய வச்சு அழகு பாக்குறாரு. அது உறுதுணையா இருக்கிறது குருநாதர் பாபாஜி என்றதுதான் அதை நான் உணர்றேன். அடிக்கடி கூட பார்க்க சொல்லுவேன். ஏன்னா இந்த பத்து நாள் உற்சவம்ன்றது மார்கழி மாசம் உற்சவம்ன்றது இந்த ஒரு சிறப்பான ஒரு இந்த மார்கழி மாதம் என்றால ஒரு சிறப்பு. அந்த சிறப்பு நாள்ல வந்து இந்த பத்து நாள் இந்த திருவிழாலையும் வந்து மாணிக்க வாசல் போய் நடராஜா கட்டி பாடுவார் திருவன்பா அந்த இருபத்தோரு அடியும் பாடி அந்த மாணிக்க வாசகர் வரக்குள்ள அவ்வளவு ஒரு ஆரவரமான அடியார் அறப்பதிய அந்த வகையில நம்ம கிரியா யோக சாதகர்களும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இங்க வந்து கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நன்றி செய்யற வாய்ப்பும் கிடைக்கும். அதுல உங்களுக்கு அந்த பலனா பாபாஜி ஏற்பட்டு அது நான் சொல்லக்கூடாது, இயற்கை அது நடக்கும் நடக்கும். அதுதான் உண்மை. இயற்கைன்றது ஒரு பெரிய ஒரு சோல் மாதிரி, அது எந்த இடத்துல எந்த நம்ம நோக்கம், நம்ம நோக்கம் சரியா இருந்தா அது எல்லாமே சரியா நடக்கும். அந்த வகையில ஒரு சிறப்பான முறையில இந்த தொண்டுகளை பாபாஜி நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு இந்த சங்கத்துக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. அதே போல இந்த பசு புண்ணியம் பதி புண்ணியம்ன்ற ஒரு தலைப்பை நீங்க எடுத்து பேசுனீங்க, ஒரு சிறப்பான இதுதான். பசு புண்ணியத்திலிருந்தா பதி புண்ணியத்துக்கு நம்ம போயாகணும். எடுத்தோன்னா பதி புண்ணியத்துக்கு யாராலையும் போக முடியாது, அதை அறிய முடியாது. ஏன்னா நாம அந்த படிநிலையை உணர்ந்தால்தான் நம்ம செய்யக்கூடிய தொண்டு எப்படி செய்யறோம்ன்றது நமக்கு தெரியும். அதனால பசு தொண்டு செஞ்சாலும் புண்ணியம் உண்டு, பதி தொண்டு செஞ்சாலும் புண்ணியம் உண்டு. ஆனா பதி தொண்டு எப்படி இருக்கணும்னா நான் எனதுன்னு இல்லாம இருக்கணும். பசு தொண்டுலையும் பசு தொண்டுலையும் நான் எனது இல்லாத நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கணும். அந்த வகையில நம்ம இந்த பசு துண்டு பதி துண்டு என்றத நல்ல சிறப்பான விளக்கத்தை ஐயா அவர்கள் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு. இன்னும் சிறப்படைய பாபாஜிய பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய.
நன்றி.
காட்டியன ஐயா, அதுக்கு மேல் அது எவ்வளாக்கங்கள் என்பர்கள் கேட்டதற்கும் கொடுத்து அதை சிறப்பு செய்திருக்கின்றீர்கள் பாபாஜி பெரும்பொருளின் உதவியினால். நன்றி சொல்லுவோம் ஓம் கிரிய பாபா.